إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صدق الله العظيم روى الترمذي رحمه الله عن جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما أسكر قليله فكثير ما أسكر كثيره فقليله حرام أو كما قال عليه الصلاة والسلام إله فقلهم فقلتهم يقولك أي بديت بريفالت بوسيت كنركن را إلا ما لناين الله أروانك أوان تنيت أوان إنيتنا يتوان وننجي ولبدا تخذيان ناين را ساتش سندن في النال سلامم سلاتم சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வாழ்வின் நோக்கமாக லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத் வரைக்கும் அந்த நல்ல வாழ்வை தனது வாழ்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், எவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை எல்லாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இஸ்லாத்தினுடைய இந்த தூது செய்தி எப்பொழுது இந்த பூமிக்கு மேலால் எடுத்து சொல்லப்பட ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்களும் இந்த உலகத்தில் அவர்களுடைய அந்த எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸினுடைய சுருக்கமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஒரு ரசூல் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் மக்களை அழைக்க ஆரம்பிப்பாரோ அப்பொழுது அங்கே அந்த ரசூலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை காபிர்கள் கையாள்வதென்பது உலக வரலாறில் இருந்து வந்த அல்லது இருக்க போகின்ற ஒன்றுதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையில் அந்த காபிர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக கையில் எடுத்த முதலாவது போராட்டம்தான் அவர்கள் மக்களை திரட்டிக் கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு எதிரான படையெடுப்புகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த வகையில் அது ஃபிரௌனுடைய சம்பவமாக இருக்கலாம், நம்ரூதுடைய சம்பவமாக இருக்கலாம், குர்ஆன் நிறையவே சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிரான இராணுவ ரீதியான படையெடுப்பை அவர்கள் படைகளை மேற்கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை அழிக்க, இஸ்லாத்தை ஒழிக்க, இஸ்லாத்தை முடக்க முயற்சித்தார்கள் என்பது வரலாற்றில் உள்ள ஒரு கசப்பான ஒரு உண்மை. அந்த வகையில்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தினுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்களோ அப்பொழுது அவர்களுக்கு எதிராகவும் நிறையவே போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இதனைத்தான் நாங்கள் அதாவது பத்ர் என்றும் உஹத் என்றும் ஹந்தக் என்றும் ஹைபர் என்றும் ஏராளமான யுத்தங்களை இஸ்லாம் சந்தித்திருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக படைகளை கூட்டிக்கொண்டு வந்து போராடி பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த இஸ்லாத்தை அடியுடன் அழித்து விடுவது என்பது அவர்களால் முடியாமல் போன ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இராணுவ படையெடுப்புகள் மூலமாக இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்பதில் தெளிவு கண்ட அவர்கள் இரண்டாவதாக சின்னனா ரீதியான ஒரு போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். முஸ்லிம்களை மூளை சலவை செய்ய வேண்டும், ஒரு பிரெயின் வாஷ் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தனா ரீதியாக முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனைகளை அல்லது இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளை அவர்கள் அவர்களுடைய அந்த நச்சு கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு திணித்தார்கள். அந்த வகையில் அல்லாஹ் இதையும் குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். அந்த காபிர்கள் அல்லது யூதர்கள் சொன்னார்கள், இன்னமல் பைஉ மித்லு ரிபா. அவர்கள் உதாரணமாக சில விஷயங்களை இங்கே தொட்டு காட்ட முடியும். அதில் ஒன்று அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் பைஉ மித்லு ரிபா, வியாபாரம் என்பதும் அதுவும் வட்டியை போன்றதுதான் என்று, ஒரு வியாபாரமும் வட்டியும் ஒன்று போன்றது என்ற ஒரு சிந்தனையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதே போன்று நிறையவே நாங்கள் பார்க்கலாம். இன்று கூட உலகத்தில் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த சிந்தனை சில முஸ்லிம்களால், இன்று முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற சிலர்களால் அது சொல்லப்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஏன் இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை மறுத்திருக்கிறது, பெண்களுடைய உரிமையை கொடுக்கவில்லை, பெண்களை இஸ்லாம் அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்துகிறது என்ற ஒரு சிந்தனை அவர்கள் முன்வைத்தார்கள். ஒரு பெண் ஏன் கட்டுப்பாடான ஆடைகளை அணிய வேண்டும், ஒரு ஆணுக்கு கட்டுப்பாடு இல்லை என்றால் ஏன் ஒரு பெண்ணும் கட்டுப்பாடு இல்லாமல் சர்வசாதாரணமாக ஆண்களை போன்று நடுத்தருவுக்கு வர முடியும், ஆண்களை போன்று ஆடை அணிய முடியும், ஆண்களை போன்று எல்லா விஷயத்திலும் சமபங்கு எடுக்க முடியும் என்ற ஒரு நச்சுக்கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நச்சுக்கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது அந்தந்த காலத்திலே வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள், உலமாக்கள், இஸ்லாம் வளர வேண்டும் என்று இந்த உலகத்திலே அதாவது தங்களுடைய உடலாலும் பொருளாலும் பாடுபடுகின்றவர்கள் எல்லாம் இந்த நச்சு கருத்துக்களை எதிர்த்து போராடினார்கள். இந்த நாட்டில் மட்டுமல்ல, முழுலகத்திலும் தான் இஸ்லாத்தினுடைய சிந்தனைக்கு மாற்றமான சிந்தனைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது உடனடியாக தங்களுடைய எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்தார்கள். எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றியை இந்த சிந்தனா ரீதியாகவும் அவர்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை. அதிலும் தோல்வி கண்ட பொழுது மூன்றாவதாக அவர்கள் இன்னும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அதுதான் முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை சிதைக்க வேண்டும், ஒரு பொறுப்புணர்ச்சியற்ற முஸ்லிம்களாக இந்த முஸ்லிம்களை மாற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் ஒரு முயற்சி செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு கசப்பான உண்மை, அந்த முயற்சியில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அவர்களுடைய போராட்டங்கள் விதவிதமாக இருக்கும் என்பதை குர்ஆன் அழகாக சொல்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யஸாலூன யுகாதிலூனகும், அவர்கள் உங்களை எதிர்த்து போராடிக்கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் போராடுவார்கள், ஹத்தா யருதூக்கும் அன் தீனிக்கும் இனிஸ்தாஉ, அவர்களால் முடியுமாக இருந்தால், அவர்களால் முடியுமாக இருந்தால் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திசை திருப்புகின்ற வரைக்கும் அவர்கள் போராடுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா இந்த யூதர்களை பற்றி, இந்த கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபி அமில்லதஹும், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலன் தர்லா அன்கல் யஹூத் வலன் நசாரா, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு பொழுதும் உங்களை திருப்தி அடைய மாட்டார்கள், முஸ்லிம்களாகி உங்களை பார்த்து திருப்தி அடைய மாட்டார்கள். எதுவரைக்கும் என்றால், ஹத்தா தத்தபி அமில்லதஹும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும் அல்லது அவர்களுடைய சிந்தனையை நீங்கள் உள்வாங்குகின்ற வரைக்கும் உங்களை எதிர்த்து போராடிக்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே சிந்தனா ரீதியாகவும் முஸ்லிம்களை அதாவது அவர்களுடைய சிந்தனையை சிதைக்க முடியாது என்று இனங்கண்டார்கள். இராணுவ படையெடுப்புகள் மூலமாக இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எமது நாட்டிலும் கூட சில காலங்களுக்கு முன்னால் முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. நாங்கள் உண்மையிலே அந்த நேரத்தில் அனைவரும் முஸ்லிம் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் இதையிட்டு கவலைப்பட்டோம். பாருங்கள், அது ஒரு முடிவுக்கு வருகிறது. காரணம், தீ வைத்து பார்த்தார்கள், ஆனால் முஸ்லிம்கள் ஒன்றுக்கு இரண்டாக உதவி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த அதாவது இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் எங்களுடைய ஒரு முஸ்லீம் கிராமத்தை முழுமையாக தீக்கிரைக்கு உள்ளாக்கினார்கள். இன்று அவர்கள் அந்த ஊருக்கு போய் பார்த்தால் இருந்ததை விட அல்ஹம்துலில்லாஹ் மிக நல்ல ஒரு நிலையில் இன்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 99% அவர்கள் இழந்ததை விட அவர்கள் பெற்றுக் கொண்டதை கூடுதலாக இருக்கும், அவர்களுக்கு கிடைத்த ஆறுதல் கூடுதலாக இருக்கும், அவர்களுடைய கண்ணுடைய கண்களிலிருந்து கண்ணீரை துடைக்க பலரும் முன்வந்தார்கள். ஏழைகள் பணக்காரர்கள் என்றில்லாமல் அனைவரும் தங்களால் முடியுமான உதவிகளை செய்து அந்த விழுந்தவர்களை திரும்பவும் எழுப்பி விடுவதில் தங்களால் முடியுமான உயர்ந்தபட்சம் உதவியை செய்தார்கள். பாருங்கள், ஒரு ஊரில் வெள்ளம் என்றால், ஒரு ஊரில் அதாவது பூமியில் ஏதோ ஒரு ஆட்டம் கண்டிருக்கிறது என்றால், பூமியில் ஏதோ ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கிறது என்றால், அந்த ஊர் மக்கள் தடுமாறுகிறார்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், தனக்கு முடியுமானதை அள்ளி கொடுக்கின்ற முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லவர். எனவே இவர்கள் பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களை விழுத்தாட்டினால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த இஸ்லாத்தை அளிப்பது என்பது எங்களால் முடியாது என்பதில் அவர்கள் தெளிவு கண்டிருக்கிறார்கள். இவர்கள் இவர்களால் முடியுமான உதவிகளை எல்லாம் செய்தார்கள், தூக்கி விடுகிறார்கள், உயர்த்தி விடுகிறார்கள். எனவே இந்த ரீதியிலும் எங்களால் முஸ்லிம்களை ஒன்றும் செய்ய முடியாது. மூன்றாவது கட்டமாக அவர்கள் கையில் எடுத்த ஒரு முக்கியமான ஆயுதம்தான் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை அப்படியே இல்லாமலாக்கி விடுகின்ற உணர்வற்ற முஸ்லிம்களாக தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய மனைவியை பற்றி, தான் சார்ந்து வாழ்கின்ற சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதில் அடுத்ததாக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதுதான் முஸ்லிம்களுக்குள் போதை பொருட்களை அறிமுகப்படுத்துவது என்ற ஒரு தலைப்பு. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜம்மியத்துல் உலமாவில் இது சம்பந்தமாக இந்த போதையில் சிக்கியவர்களை எப்படி நாங்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது சம்பந்தமாக தனியான ஒரு யூனிட்டை அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற அளவுக்கு இன்று முஸ்லிம் வாலிபர்கள் குறிப்பாக இதில் வீழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், நீங்களும் கேட்டிருப்பீர்கள், அண்மையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தது. நீங்களும் அநேகமாக கேட்டிருப்பீர்கள். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் அனைவரும் இதை பகிர்ந்து கொண்டார்கள். அதிலே பேர்வலையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் பேசுகிறார், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் இத்தாலிக்கு வியாபாரத்துக்காக, ஒரு மாணிக்க வியாபாரத்துக்காக சென்றிருக்கிறார். இத்தாலியிலே அவர் ஒரு ஃபுட் சிட்டியிலே ஒரு மாணிக்க வியாபாரத்துக்காக சென்றவர் அங்கே அவருடைய உணவு தேவைக்காக ஒரு ஃபுட் சிட்டியை நோக்கி செல்கிறார். ஃபுட் சிட்டியிலே அவர் சாமான்களை வாங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த இருவர் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இத்தாலியிலிருந்து அவர்களுடைய அதாவது மதத்தை பின்பற்றுகின்ற மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்களிடத்திலிருந்து பெருந்தொகையான பணத்தை சேகரித்து இந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த தீவிரவாத அமைப்புக்கு கொடுப்பவர்கள், பிரதானமான ஏஜென்ட்களாக செயல்படுபவர்கள். அவர்களில் இருவர் அந்த இத்தாலியிலே ஃபுட் சிட்டியிலே பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக் கொள்கிறார்கள், அதுதான் நான் இப்பொழுது பேசியதுடைய சுருக்கம். நாங்கள் தீ மூட்டி பார்த்தோம், ஆனால் உதவி செய்கிறார்கள், இருந்ததை விட நன்றாக இருக்கிறார்கள், எங்களுக்கு எதுவும் செய்ய முடியும், நாங்கள் ஒன்றை பத்த வைத்தால் 2 உருவாகிறது, அல்லது இருந்ததை விட நன்றாக கவனிக்கிறார்கள், தொடர்ந்து இதை எங்களை செய்ய முடியாது, சட்ட ரீதியான பிரச்சனைகள் எங்களுக்கு வருகிறது, எங்களால் இதை செய்ய முடியாது என்று ஒருவர் மற்றவருக்கு சொல்கிறார். மற்றவர் கேட்கிறார், இப்போது அதுக்கு மாற்று வழியாக நாங்கள் பேசிக் கொண்டதை செய்கிறீர்களா என்று கேட்டதற்கு, இப்பொழுது அதை செய்கிறோம், ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறோம். அது என்ன? அதுதான் முஸ்லிம்களுக்குள் போதைப் பொருளை அறிமுகப்படுத்துவது. குறிப்பாக ஒரு வாலிபர் இதிலே மாட்டிக்கொண்டால், அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சிலரை காண்கிறோம், இதிலே ஈடுபட்டவர்கள் இதிலிருந்து திரும்பவும் கரை சேர முடியாமல் தத்தளிக்கின்ற ஒரு சாராரை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 மாதங்களுக்கு பின்னால் பேர்வலை பகுதியில் ஜும்மாவுக்கு பின்னால் அந்த பகுதியிலே கழுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த போலீசிலே உள்ள பெரியவர் வந்து ஜும்மாவுக்கு பின்னால் நான் கொஞ்சம் முஸ்லிம்களுடன் பேச வேண்டும், எனக்கு நேரம் தர முடியுமா என்று அனுமதி கேட்டு அவர் ஜும்மாவுக்கு பின்னால் எழும்புகிறார். எழுந்து சொல்கிறார்கள். இது பெரிய அளவில் முயற்சி செய்யப்படுகிறது. உங்களுக்குள் போதை இன்று ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கிறது, பிடிபட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த கழுத்தறை டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 37 வாலிபர்கள், அனைவரும் 18-23 வயதுக்குட்பட்டவர்கள். ஒரு 2-3 கிழமைகளுக்குள்ளால் இந்த போதை பொருளுடன் பிடிபட்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மாட்டிக்கொண்டால் உரிய சட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர் எழுந்து பேசுகின்ற அளவுக்கு இது போயிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, போதை என்றால், போதையிலே ஈடுபடுவதென்றால் அதற்கென்று ஒரு போதை வஸ்துக்கள் விற்கப்படுகின்ற ஒரு இடத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு வழமை இருந்தது. இன்று அதனுடைய தோற்றங்களும் மாறி இன்று எந்த அளவுக்கு அது போயிருக்கிறது என்றால், சில வாலிபர்கள் ஒரு 2 கிழமைக்கு முன்னால் வந்து என்னிடத்திலே இந்த விஷயத்தை குறிப்பிட்டு, இது காலி பகுதியிலே நடக்கின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், சில வாலிபர்கள் வந்து அந்த டெப்லெட்டுடைய பெயரையும் சொன்னார்கள். இந்த இடத்தில் சொல்லுவது பொருத்தமில்லை என்பதால் நான் சொல்லவில்லை. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனுடைய உண்மையான விலை 70 ரூபாய் தான். அது யாருக்கு தெரியுமா கொடுக்கப்படுவது? அது ஒரு பைத்திய முத்தி ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு டேப்லெட். பைத்திய முத்தி விட்டது, அவர் பாதை கிறங்குவார், கண்ணாடிகளை உடைப்பார், பாதையில் செல்பவர்களுக்கு எல்லாம் இடைஞ்சல் பண்ணுவார். அவ்வளவு ஒரு முத்திய பைத்தியத்துக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு டேப்லெட்டை அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று அதை அவருக்கு கொடுத்தால் அவர் அதை குடித்து விட்டு அந்த டேப்லெட்டை எடுத்தவர் அவர் ஏதோ பறப்பதை போன்ற ஒரு உணர்வை அவருக்கு ஏற்படும். அவருடைய உணர்வு கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே அவரிலிருந்து மக்களுக்கு ஆபத்து இல்லை, அவர் அதை குடித்து விட்டு வீட்டுக்குள் இருப்பார். இப்படியான சில டேப்லெட்ஸ்கள் அன்புக்குரியவர்களே, இதை விற்பதற்கு அதாவது டாக்டருடைய அந்த ஒரு கடிதம் இல்லாமல், ஒரு வார்த்தை இல்லாமல் அந்த டேப்லெட்டை கொடுக்க முடியாது. அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு டேப்லெட். இதனுடைய உண்மையான விலை 70 ரூபாய். இதனை இன்று சிலர்கள் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக சில வாலிபர்கள் இதனுடைய ஏஜென்ட்டுகளாக இன்று செயல்படுகிறார்கள். அது 700 ரூபாய் வரைக்கும் காலியில் விற்கப்படுகிறதாகவும் அந்த சகோதரர் சொன்னார். 4-5 சகோதரர்கள் வாலிபர்கள் வந்து இந்த விஷயத்தை உணர்த்தி சொன்னார். 700-800 ரூபாய்க்கு இது விற்கப்படுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த டேப்லெட்டை குடித்ததற்கு பின்னால் ஏனைய போதை வஸ்துக்களை குடித்த ஒருவர் உழம்பி திரிவதை போன்று, பாதையிலே விழுந்து கிடப்பதை போன்று, அப்படியான எந்த செயல்பாடுகளிலும் அவரிலிருந்து வெளிவராது. அதை குடித்தவர் அமைதியாக இருப்பார், வீட்டுக்குள் அமைதியாக இருப்பார், அமைதியாக தாயுடன் பேசிக்கொண்டு தந்தையுடன் பேசிக்கொண்டு அமைதியாக இருப்பார். அவருடைய உணர்விலே அவருக்கு போதை ஏறி இருக்கும். இதை பெற்றோர்கள் லேசாக இனம் கண்டுகொள்ள முடியாது, லேசாக இவர்களை இனம் கண்டுகொள்ள முடியாது. இவர்கள் இதை தொடர்ந்து அருந்துகின்ற பொழுது, ஒரு 6-7 மாதம் அருந்துகின்ற பொழுது திடீரென்று மயங்கி விழுந்து விடுவார்கள். மயக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். மயங்கினால் கை இதற்கு காக்கை வலிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கையில் இரும்பை கொடுத்தாலும் அவர் எழும்ப மாட்டார். ஒரு அரவர் முக்காவவர் அப்படியே விழுந்திருப்பார். அதற்கு பின்னால் அவர் எழுந்து கொள்வார், தானாக எழுவார். இது ஒரு 6-7 மாதம் தொடர்ந்து பாவிக்கின்ற பொழுது இந்த நிலை ஏற்படும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார், இப்படியான ஒரு பெரிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் கற்பனையாக பேசவில்லை, நடைமுறை உலகில் உள்ளதை சொல்கிறேன். இதே தலைப்பில் 2-3 கிழமைகளுக்கு முன்னால் வெலிகம பகுதியில் ஒரு ஹொத்பாவை நான் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அந்த பள்ளியுடைய ஒரு நிர்வாகி வந்து இப்படி சொன்னார். அந்த பள்ளியுடைய வெலிகமையுடைய வெளிப்பிட்டியிலே இந்த ஹொத்பாவை செய்துவிட்டு நான் வருகின்ற பொழுது அந்த பள்ளியுடைய நிர்வாகி என்னை அணுகி சொன்னார், ஒரு அந்நிய மக்களுடைய ஒரு பார்மசிக்கு நான் போய் ஒரு நாள் ஒரு மருந்து வாங்குவதற்காக சென்றிருந்த பொழுது அவர் சொன்ன செய்தி, ஒரு வாலிபர் திடீரென்று வந்தார், ஏதோ பெனடோல் சிறப்பை போன்று ஒரு சிறப்பை இவர் வாங்கிக் கொண்டு சென்றார். அவர் சென்றதற்கு பின்னால் அந்த பார்மசியை நடத்துகின்றவர் இவரை பார்த்து, இந்த முஸ்லீமை பார்த்து சொன்னாராம், இவர் அவசரமாக அழிவை தேடிக்கொள்ள போகிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னாராம். இவர் ஒவ்வொரு நாளும் இதனை வாங்கி கொண்டு செல்கிறார், ஒவ்வொரு நாளும் 6 மாதமாக. ஏன்? இதுவும் ஒரு சிறப்பான், இதிலே சின்ன ஒரு போதை இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு போதை இருக்கிறது. இவர் இதை நோய்க்கு மருந்தாக குடிக்கவில்லை, ஒரு நோயை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் குடிக்கிறார் என்று அந்த மனிதர் தன்னிடத்திலே சொன்னதாக அந்த சகோதரர், அதாவது 3 கிழமை அல்லது 2 கிழமைக்கு முன்னால் இதே தலைப்பில் குத்பாவை நடத்திவிட்டு வருகின்ற பொழுது அவர் சொன்னார். இப்படி அதனுடைய சூரத், அதனுடைய தோற்றம் மாறி இருக்கிறது. இன்று பலரும் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார், பலவிதமான முயற்சிகள். அண்மையில் கொழும்பு சாஹிரா பாடசாலைக்கு பக்கத்திலே ஒருவர் பாடசாலை விட்டு பிள்ளைகள் வெளியிலே வருகின்ற பொழுது ஒரு அன்னாசி பழம், அன்னாசி துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கிறது, அதனை இலவசமாக கொடுக்கிறார். அனைவரும் ஒன்றொன்று எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஒருவருக்கு ஒன்றாக கொடுத்து விட்டார். 2வது நாளும் ஃப்ரீயாக, 3வது நாளும் ஃப்ரீயாக கொடுக்கிறார். 4வது நாள் ஒரு துண்டு, சிறிய துண்டு 100 ரூபாய்க்கு விற்கிறார். அள்ளி வாங்குகிறார்கள். 100 ரூபாய் பெறுமதி இல்லை என்று தெரியும், ஆனால் வாங்குகிறார்கள். இதை அவசரமாக அவதானித்த பக்கத்திலே இருந்த ஒருவர் இதனை அவசரமாக போலீசிலே முறைப்பாடு செய்கிறார். போலீசால் வந்து இந்த அன்னாசியை எடுத்து பார்க்கிறார்கள். அதில் ஒரு வகையான போதை வஸ்து தெளிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாருங்கள் எவ்வளவு தூரம் முயற்சி நடக்கிறது என்று. அதில் ஒருவிதமான அந்த போதை வஸ்து தூவப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிட்டவர் சாப்பிடாமல் இருக்க முடியாது. 3 நாட்கள் ஃப்ரீ, 4வது நாள் பணம். இப்பொழுது அதற்காகவே பாடசாலைக்கு வருகின்ற அளவுக்கு அவருடைய முயற்சி, அதனை பிடித்து அதற்குரிய அதாவது நடவடிக்கை, அதனுடைய பின்னணியை தேடி எடுத்ததாக அண்மையில் எங்களுக்கு அதாவது ஜெமியா மூலமாக அறிவிக்கப்பட்டது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாலிபரை இதற்குள் ஈடுபடுத்திவிட்டால், இதனுடைய ஏஜென்டாக பயன்படுத்திவிட்டால், இது அவருடைய பிரச்சனை, அவர் பார்த்துக் கொள்ளட்டும் என்பது அல்ல. உங்களுடைய சூழல் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் வளர்வதற்கு தகுந்த ஒரு சூழலாக இந்த சூழலை ஆக்குவது ஊர் தலைவர்களுடைய, பொது நலன் விரும்பிகளுடைய, புத்திஜீவிகளுடைய, ஊர் ஜமாத்தினர்களுடைய ஒரு பொறுப்பான விஷயம் என்பதை கவனத்தில் எடுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய வாலிபர்கள் தான் நாளை இஸ்லாத்துக்கு எதிரான அனைத்து போராட்டங்களிலும், இஸ்லாத்துக்கு எதிரான என்ன போராட்டம் வந்தாலும் எமது வாலிபர்கள் தான் முன்னிற்க வேண்டும். ஆனால் இதற்கு அடிமையானவருக்கு எந்த உணர்வும் இருக்க மாட்டாது. தான் சம்பாதிப்பதே இதற்காகத்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும், இரவிலிருந்து பகல் வரைக்கும் மழை வெயில் பார்க்காமல் சம்பாதித்து சம்பாதித்து, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்பத்துக்கு 100 ரூபாயாலும் கொடுத்தது கிடையாது. தான் இந்த போதைக்காகவே சம்பாதிக்கின்ற ஒரு கூட்டமும் இன்று இல்லாமல் இல்லை என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய ஆக பெருமதியான சொத்து அவனுடைய சிந்தனை. அந்த சிந்தனையை பாழ்படுத்துகின்ற, அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியமே இல்லாத ஒரு மனிதனாக மாற்றுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் இதன் மூலமாக ஏற்படுகிறது. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவனுடைய நடத்தை மாறுகிறது, அவனுடைய குணங்கள் மோசமானதாக ஆகிறது. போதை தலை சேறியதும் தாயை விளங்கிக் கொள்ள மாட்டான், தந்தையை விளங்கிக் கொள்ள மாட்டான். அனைவருக்கும் ஏன் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் என்றால், மார்க்கம் என்றால் அதற்கும் ஏசிவிட்டு செல்லுகின்ற அளவுக்கு இதனுடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. பொருளாதார வீழ்ச்சி, குடும்பங்களின் சிதைவு, இன்று அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாக நிறைய விபத்துக்களுடைய பின்னணியும் இந்த போதைதான். போதையை அறிந்து கொண்டு சென்றவர் அன்புக்குரிய பாதையிலே சென்ற ஒரு குடும்பம் சிதறி போகின்ற அளவுக்கு இன்று நிறைய நிலைமைகள் இருக்கிறது. எனவே இதனால் வருகின்ற கெடுதி ஒரு தனிநபருக்கு அல்ல, ஒரு சமூகத்துக்கே இது மிகப்பெரிய ஒரு கெடுதியாக அமையும் என்பதை நான் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒரு திருடனாக, ஒரு கொலைகாரனாக, ஒரு மங்குலை அடிக்கின்ற ஒரு மனிதனாக, மற்றவர்களை எதிர்க்கின்ற ஒருவனாக, குடும்பங்களை சிதைக்கின்ற ஒருவனாக, அன்புக்குரியவர்களே, பல பல நிலைகளை இந்த போதை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி விடுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி இருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் அண்மையில் நிக்காஹ் முடித்தவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை செய்து விடுகிறது. சில சந்தர்ப்பங்களில் அந்த குடும்பத்திலே ஒருவர் இந்த போதை கடுமையாக இருந்தால் அந்த குடும்பத்தில் சில பெண்கள் உண்மையில் நல்ல பெண்கள் தான், அல்லாஹ்வை பயப்பட்டவர்கள் தான், நேரத்துக்கு தொழுபவர்கள் தான், ஆனால் யாரும் அங்கே பெண் கேட்டு வரமாட்டார்கள். காரணம், அந்த குடும்பத்தை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு முத்திரையை குத்தியிருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்கள், இப்படி பல நிலைமைகள் உருவாகிறது. எனவேதான் இஸ்லாம் இதனை தடுத்திருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் மதுவை அருந்துகிறார் கொள்கிறார்களோ அது மது குடிக்கின்ற மதுவாக இருக்கலாம், அல்லது ஏனைய ஏற்றிக் கொள்ளுகின்ற ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், அல்லது இது போன்ற டெப்லெட்ஸ்களாக இருக்கலாம், ஏனைய போதை வஸ்துக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த மதுவை கொடுக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் மிக அன்பாக இரக்கமாக சொல்கிறோம், யாரும் இதில் ஈடுபடாதீர்கள். யாராவது இதில் ஈடுபடுவதாக நீங்கள் அறிந்தால் சந்தேகப்பட வேண்டாம், அதை சந்தேகத்துடன் யாரையும் யாருக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம். அதை சரியான முறையில் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்கள். ஏன், ஒரு தனி நபருடைய அவனுடைய நலவுகள் என்பதை விட ஒரு சமூகத்தின் நலவு என்று சமூகத்துக்காக யோசியுங்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதில் ஈடுபடுபவர்களுடைய கைகளை பிடித்து இரக்கமாக அன்பாக அவரையும் பாதுகாத்து சமூகத்தையும் பாதுகாத்து அவர்கள் மூலமாக சமூகத்துக்கு நல்ல பல ஆரோக்கியமான நிலைமைகள் அவர்கள் மூலமாக ஏற்படுவதற்கு வழி செய்வது சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு புத்திஜீவிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் இதை அலட்டிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய நீண்ட நேர ஓய்வுகள் இருந்தால், தனிமையிலே இருந்தால், தனிமையிலிருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால், அல்லது இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய கையில் அளவுக்கு அதிகமான பணம் இருந்தால், நாளுக்கு நாள் ஒரு போன் மாறுகிறது, நாளுக்கு நாள் வாகனங்கள் மாறுகிறது, அளவுக்கு அதிகமான பணம் வருகிறது என்றால் இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம்? சிந்தியுங்கள், சில வேளை இவர் இந்த டெப்லெட் விற்கின்ற ஒரு ஏஜென்டாக கூட இருக்கலாம். பல ஆயிரங்கள் இதனால் கிடைக்கிறது. சிலர்கள் பாவிக்கலாம், நீங்கள் உண்மையில் நல்லவர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற லட்சியம் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் சமூகத்திலே இருக்கின்ற எல்லோரும் இப்படியானவர்கள் அல்ல. எனவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். அதே போன்று குருட்டுத்தனமாக நண்பர்களை பின்பற்றாதீர்கள். குருட்டுத்தனமான மோசமானவர்களுடைய சகவாசத்திலிருந்து இவர்களை பாதுகாருங்கள். எப்பொழுதும் அவதானமாக இருங்கள். யாராவது உங்களுடைய பிள்ளை பற்றி ஏதாவது ஒரு முறைப்பாடு செய்தால், இங்கேதான் நிறைய பேர் தவறிவிடுகிறார்கள், முறைப்பாடு செய்தால் எடுத்த எடுப்பில் என்னுடைய பிள்ளையுடைய குற்றங்களை நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை என்று உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சுத்தவாளிகள் என்று பேசாதீர்கள். அவர் சில வேளை பொறாமையில் சொல்லியிருக்கலாம், சில வேளை அவர் சொன்னதில் ஒரு உண்மையும் இருக்கலாம். சொன்னால் அந்த எடுத்த எடுப்பில் அவரை நீங்கள் தட்டி கழிக்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, அதை பற்றி விசாரியுங்கள், தேடி பாருங்கள். சில வேளை அது உண்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால், ஒரு காலத்தில் என்னுடைய மகன் என்னுடைய முகத்தில் கறி பூசினால் அது எப்படி இருக்கும் என்பதாக ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். எனவே சில வேளை அவர் பொய்யாக சொல்லியிருந்தால் பொய்காரனுக்கு அல்லாஹ் அதனுடைய தண்டனையை கொடுப்பான். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சமூகம் என்று நீங்கள் இதில் கவனமாக இருங்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நகரியார்களே, இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒரு போதை வஸ்துக்கள் இருந்து இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக அன்புக்குரியவர்களை, இதில் ஈடுபடுகிற மிக அன்பாக கேட்கிறோம், மிக இரக்கமாக கேட்கிறோம், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய சமூகத்தை வீணாக்கி விடாதீர்கள். நீங்கள் சார்ந்து வாழ்கின்ற சமூகத்தை நீங்கள் வீணாக்க முயற்சித்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது. எத்தனை குடும்பங்கள் பிரிய இருக்கிறது, இதன் மூலமாக எத்தனை குடும்பங்கள் பிரியலாம், எவ்வளவு பெரிய ஆபத்துகள் ஏற்படலாம். இந்த அனைத்து சாபங்களையும் நீங்கள் உங்களுடைய ஏடுகளில் மறுமையில் சுமக்க வேண்டி வரும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதிலிருந்து முழுமையாக தவிர்ந்து கொள்ள முயற்சிப்போமாக. அந்த நல்ல உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மன், இஸ்லாத்துக்கு எதிரான அனைத்து முயற்சிகளையும் நீ தவிடுபடியாக விடுவாயாக. அல்லாஹ் உண்மையான முஸ்லீம்களாக, உணர்வுள்ள முஸ்லீம்களாக, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை பற்றி அலட்டிக் கொள்ளுகின்ற முஸ்லீம்களாக எங்களை வாழ வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி
வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.